நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீராம், மீனாட்சி, சாந்தி, டாக்டர் சிவஞானம், உங்கள் நாலு பேருக்கும் வணக்கம்.
வணக்கம்.
இப்போ நாட்டில் வந்து லாக்டவுன் சொல்கிறது வந்து ரொம்ப பழக்கமான ஒரு இதாக போச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் சாப்பிட்ற மாதிரி லாக்டவுன் லாக்டவுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இதாக இருக்குது. அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நியூ சவுத் வேல்ஸில், விக்டோரியாவில் அப்படிலாம் போயிட்டுருக்கு. இப்படி அடிக்கடி லாக்டவுன் வந்துட்டு இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சாந்தி?
ஆரம்ப காலகட்டத்தில் இது மிகவும் கடினமாக இருந்தது. குறிப்பாக முதியோருக்கு, பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்கு லாக்டவுன் வருகின்ற போதெல்லாம் கடுமையாகத்தான் இருந்தது. இப்போது மக்களிற்கு பழக்கப்பட்டு விட்டாலும் பொருளாதார ரீதியில் ஒரு சவாலாகத்தான் இருக்கின்றது.
இப்ப மெல்பர்ன்ல எப்படி இருக்கிறீங்க நீங்க லாக்டவுன்ல?
எல்லோரும் லாக்டவுனை ஏற்று அதற்கு ஒழுங்கி இருக்கின்றோம். வெளியில் வலிக்கிறாமல் இதனாமல் இது ஒரு நிலையற்ற தன்மையா எல்லோருக்கும் இருக்கிறபடியா எப்ப முடக்கு வரும் என்று பற்றி தெரியாது. இப்போ நேரம் பழக்கப்பட்டு கொண்டு போயினோம் அதுக்கு.
சரி, இப்ப டவுன்ஸ் உள்ள டாக்டர் சிவஞானம், நீங்க லாக்டவுனை பத்தி என்ன எப்படி பாக்குறீங்க?
நாங்கள் அவ்வளவு லாக்டவுனுக்கு பழக்கப்பட இல்லை இங்க டவுன்ஸ் இல்ல. ஆனா என்ன பொறுத்தவரை இந்த காலகட்டத்தை, உலகம் பூராவும் இருக்கிற இந்த காலகட்டத்தை ஒரு வேர்ல்ட் வார் த்ரீ மாதிரி எடுத்து நாங்கள் எங்கட அடிப்படை உரிமைகளை எல்லாம் இழந்தாலும் லாக்டவுனை போல செய்து மக்கள் இந்த உயிரை காப்பாற்றணும் என்றதான் இந்த நிலப்பாடு.
மீனாட்சி, நீங்க வந்து சிட்னில இருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு முதல்ல ஒரு பாராட்டு அப்படின்னா, இந்த ஆஸ்திரேலியால பிறந்து வளர்ந்து தமிழ் பேசுற ஒரு ஆள் வந்து இந்த இந்த பரிமாற்ற நிகழ்ச்சியில கலந்துக்கிறீங்க. உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லுங்க. லாக்டவுன் பத்தி நினைக்கிறீங்க?
என்னோட ஒப்பீனியன்ல லாக்டவுன் நம்ம சேஃப்டிக்கு, நம்மள சுத்தி இருக்கவங்க பாதுகாப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க இப்போ ஆயிரக்கணக்கில் கேசஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்பவே லாக்டவுன் தேவை, ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும்னு என்னோட ஒப்பீனியன். இதுல கஷ்டம்னு என்ன கேட்டீங்கன்னா, டெஃபினெட்லி என்னோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ரொம்ப நாள் பார்க்காம இருக்கிறது தான் கஷ்டம்னு நான் சொல்வேன். மற்றபடி I think it's very important. ரொம்ப பாதுகாப்புக்கு நெசசரியானது தான் நான் நினைக்கிறேன்.
ஸ்ரீராம், பேத்துல இருந்து பேசுறீங்க. இப்ப என்ன உங்களுக்கு லாக்டவுன் பத்தி நீங்க அதிகமா கேள்விப்படுறது இல்ல, கொரோனா அப்படின்னா என்னன்னு யோசிப்பீங்க. நீங்க லாக்டவுன் பத்தி எப்படி பாக்குறீங்க?
நீங்க சொன்ன மாதிரி லாக்டவுன் என்னன்னு கேக்குற நிலைமையில நாங்க இருக்கோம். ஆனா அதுக்கு முக்கியமான காரணமே இந்த லாக்டவுன் எல்லாம் போட்டதுனாலதான். இப்போ மேற்கு ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா, முக்கியமான பிசினஸே இங்க மைனிங் தான். மற்ற கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் அந்த மாதிரி கூட நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து பண்ண முடியும். ஆனா மைனிங் எல்லாம் நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இந்த லாக்டவுன் எல்லாம் போட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணதுனாலதான் நாங்க ஓரளவுக்கு என்ன முழுமையான இயல்பு நிலைக்கு திரும்ப முடியலனாலும் நாங்க ஒரு ஓரளவுக்கான இயல்பு நிலைக்கு திரும்பி மறுபடியும் வந்து வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருக்கோம்னா, அதுக்கு முக்கியமான காரணம் இந்த லாக்டவுன் தான்.
இப்ப விட்டா வந்து லாக்டவுன் வந்து தேர்தல் வேட்பாளர்னா அவருக்குதான் வாக்குன்னு சொல்ற அளவுக்கு பேசுறீங்க. சரி, லாக்டவுனு அல்லது வந்து கொரோனா தொற்று வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே எல்லா மாநிலங்களும் டெரிட்டரிஸ் தான் எல்லாம் வந்து இந்த பார்டர்ஸை, எல்லைகளை எல்லாம் மூடிடுறாங்க இல்லையா? ஒரே நாடு, எல்லாம் ஆஸ்திரேலியர்கள். அப்படி இருந்தாலும் ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போக முடிய மாட்டேங்குது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உடனே போடுறாங்க. அந்த மாதிரியான போக்கை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
இப்போ நம்ம எல்லாரும் வந்து ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஸ், ஆஸ்திரேலியன் ரெசிடென்ட்ஸாக இருந்தாலும் வைரஸுக்கு வந்து அவங்க டபிள்யூஏ சேர்ந்தவங்க, விக்டோரியாவை சேர்ந்தவங்க, நியூ சவுத் வேல்ஸை சேர்ந்தவங்கலாம் தெரியாது. வைரஸ் வந்து மனிதர்களால தான் பரவுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால என்னதான் ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஸாக இருந்தாலும் நம்மளுடைய அரசு விதிமுறைகளை வந்து நம்ம எல்லாத்துடைய நன்மைகளுக்காகவும் நம்ம வந்து கடைபிடிக்கணுங்கிறதான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு ஒரு முழுமையான இயல்பு நிலைக்கு திரும்புற வரைக்குமாவது அந்த அரசு விதிகளை வந்து கடைபிடிக்கிறதா நல்லது.
நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ்ல கோவிட் கேசஸ் எல்லாம் ஸ்டேட் லைன்ஸ் மூடி ஒரு அளவுக்கு கண்டெயின் பண்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஸ்டேட் லைன்ஸ் தானே ஆஸ்திரேலியா உள்ளவே டிராவல் பண்ணலாமே நினைச்சீங்கன்னா கூட, அது ஒரு ஸ்டேட்டுக்குள்ள கேசஸ் வருதுன்னா அது கண்டெயின் பண்ணி இன்னும் ஸ்ப்ரெட் பண்ணாம பாதுகாத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ In my opinion, இந்த மாதிரி இன்டர்ஸ்டே டிராவல் பேன் கூட பண்ணி வைக்கிறது தான் சேஃபஸ்ட் ஆப்ஷன்.
இது ஒரு பெரும் தொற்று, வேகமாக பரவுகிற ஒரு நோய், இது மனிதர்களால் கடத்தப்படுது. அப்ப இந்த விஷயத்துல இப்படி நாங்கள் இடையில அணகட்டி சின்ன சின்ன ஏரியாக்களை வச்சிருக்காட்டா இது மிக வேகமா ஆட்கொள்ளும். இந்தியாவில் நடந்தது, அமெரிக்காவில் நடந்தது, இட்டலியில நடந்தது, நாங்கள் பார்த்துனாங்க லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தவை. இன்றைக்கு நாங்கள் ஆஸ்திரேலியாவில் சாகுறாக்களின் எண்ணிக்கை குறைச்சி வச்சிருக்கிறதுக்கு மெயின் காரணம் இப்படி மாநிலங்கள் ஒவ்வொன்றும் தாங்கள் எடுத்துக்கொள்ற இந்த முடிவால ஒரு அலையா வேகமா ஆற்ற போல அடிச்சு கொண்டு போகாமல் இடைக்கடி அணகட்டி நீரை நிரப்பி வைக்கிற மாதிரி நாங்கள் இதுக்குள்ள கண்டெயின் பண்றது ஒரு நல்ல விஷயம் நான்.
அப்படி பார்த்தா இப்ப வேக்சினேஷன் எடுத்துக்கோமே, இப்ப தடுப்பூசி இருக்கு இல்லையா, இப்ப தடுப்பூசி போட்டுட்டு இருக்கிற அந்த அந்த திட்டம் அது வந்து ஒழுங்காக செயல்படல, அரசாங்கம் வந்து சொதப்பிட்டாங்க, ஒழுங்காக திட்டமிடவே செய்யலை. திட்டம் போட்டிருந்தாங்கன்னா இப்போ 9% அல்லது 10% மட்டும் இல்லை, ஒரு 25-30-40% ஆட்களுக்கு போட்டு முடிச்சிருந்துருக்கலாம், அதெல்லாம் பண்ணலை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அதே மாதிரி தடுப்பூசி போட்டிருந்தாலும் போராட்டியும் ஒன்று தான், நீயும் லாக்டவுனில் இருக்க வேண்டியதான், இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது, அது சலுகைகளை தான் கொடுத்துருந்தா கூட நிறைய பேர் போட்டிருப்பாங்க, அப்படிலாம் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. உங்கள் பார்வை எப்படி இருக்குது?
நான் இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம், ஆரம்பத்தில் ஆஸ்திரேலிய மத்திய அரசாங்கம் இந்த விஷயத்தில் தமிழில் நாங்கள் எப்படி பாவிக்கலாம் சொதப்பீட்டது என்றுதான் சொல்ல வேணும். அவை வந்து தீர்க்கமான முடிவு எடுக்க இல்லை. ஒரு நாட்டின் பிரதமரே சொல்கிறார், அமெரிக்கா, இங்கிலாந்து, இஸ்ரேல் எல்லாம் வேக்சினை வேண்டி உடனடியாக போட தொடங்க இந்த நாட்டு பிரதமர் சொல்கிறார், நாங்கள் ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணி பார்ப்போம், எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை, நாங்கள் இப்போ அவசரப்படணும். அதுதான் ஃபர்ஸ்ட் அடி, அதோடு எல்லா மக்களும் யோசிச்சிட்டாங்க எங்களுக்கு ஒரு அவசரம் இல்லை, நாங்களே போடுவோம். அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு குளட்டிங் கேஸ் தர அது கதை மாறிட்டு.
இப்போ வந்து அது ஒரு ஒரு சரியான முடிவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னீங்கன்னா, இந்த இந்த மருந்து வந்து புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டது, போதுமான ஹியூமன் ட்ரையல்ஸ் எல்லாம் பண்ணல. இந்த நேரத்தில் வந்து நம்ம ஆஸ்திரேலியா வந்து ஓரளவுக்கு ஐசோலேட் ஆகி எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கும்போது நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் மக்களுக்கு போட்டு அதனால பக்க விளைவுகள் அதிகமாக வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் கூட நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம்.
இப்போ ஓரளவுக்கு நீங்க தொடங்கவே இல்லையே,
அதனால பக்க விளைவுகள் என்ன வரும்? ஏன்னா வந்து நிறைய வந்து நம்ம செய்தி கேள்விப்படுறோம், அது உண்மையா பொய்யாங்கிறது இரண்டாவது பட்சம், ஆனா வந்து நம்ம நிறைய செய்திகள் கேள்விப்படுறோம். இப்போ இந்தியாலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டர், பெரிய ஆக்டர் விவேக், அவர்லாம் வந்து ஊசி போட்டதுனாலதான் அவருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததுன்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யாங்கிறது ரெண்டாவது விஷயம், பட் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பக்க விளைவுகள் வர்றதுனால அந்த மருந்துடைய முழு செயல்பாடு நம்ம தெரியாம நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி
இந்த இடத்துல நானும் சொல்ல விரும்புறேன். ஆரம்பத்துல அரசாங்கம் தடுமாறுறதுக்கு அவ சொல்ற காரணம் எதுவும் இருக்கலாம், ஆனா அந்த நிறுவனங்கள், அதை செய்த நிறுவனங்களும் அதோட சேர்ந்த ஆராய்ச்சி நிறுவனங்களும் யூனிவர்சிட்டிஸும் பேராசிரியர்களும் எல்லாரும் சொன்னது இருந்தா ஒரு ஸ்டெப்ஸையும் மிஸ் பண்ணல. இன்றைக்கும் நாங்க மக்களுக்கு சொல்ற ஒரே ஒரு உண்மையாதுதான், இந்த வேக்சினேஷன் ப்ரொசஸ்ல ஒரு ஸ்டெப்ஸையும் நாங்க மிஸ் பண்ணல, எல்லா ட்ரையலும் அப்படியே நடந்தது, ஆனா அதை குயிக்கா அக்சலரேட் பண்ணி செய்தது, அந்த பேஸ் லைன் ஒன்று இருந்தது. எம்ஆர்என்ஏ வேக்சின்ன்றத உடனே ஒரு 12 மாசத்துக்கு ஒரு தான் கண்டுபிடிக்கிறார். அந்த ரிசர்ச் வந்து லாஸ்ட் 10-15 இயர்ஸா எம்ஆர்என்ஏ வச்சு ஒரு வேக்சின் கண்டுபிடிக்க வேணும்ன்றக்குரிய ஸ்கெச் போடுபட்டு வேலை நடந்து கொண்டு இருந்தது. ஆப்பர்ச்சுனிட்டி வரைக்கும் அது போயிட்டது. அப்படி அப்ப நாங்க ஒரு இடத்தையும் மிஸ் பண்ணல,
அப்படி சொல்ல முடியாது. இப்ப வந்து நீங்க இப்ப ஒரு தடவை பிரதமர் சொல்கிறாரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் போடு, ஆஸ்ட்ராசெனக்கா போடு, இதடின்னு மாநிலங்களில் இருந்துக்கிட்டு என்ன குயின்ஸ்லாண்ட்லேருந்து அனஸ்தேசியா பலிஷா சொல்கிறாங்க, இல்லை இல்லை மவனே 40 வயசுக்கெல்லாம் இல்லை, 60 வயசுக்கு மேலே தான் வந்து, மீதி எல்லாருக்கும் ஃபைசர் தான். அதே மாதிரி இப்படி நியூஸ் ஆஃப் வேல்ஸ் இப்படியே வந்து இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் குழப்பிட்டு இருக்கிறது வந்து எப்படி பார்க்குறீங்க?
இன்னமும் எதுக்கு எல்லாருக்கும் வேக்சினேஷன் எலிஜிபிலிட்டி ஓபன் பண்ணலன்றதுதான் என்னோட மெயின் க்வெஸ்சன். ஏன்னா இப்போ என்னோட ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் ஃபைசர் வேக்சின் எல்லாம் எலிஜிபிலிட்டி ஓபன் பண்ணல, என்னால போய் வேக்சின் போட்டுக்க முடியாது. காலேஜ் எல்லாம் திருப்பி ஓபன் பண்ணாங்கன்னா நாங்க போனோமே, எங்களுக்கு இன்னும் வேக்சினேஷன்ஸ் தரல. இப்போ காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இங்கெல்லாம் நிறைய பேர் வந்து போறாங்க, இந்த மாதிரி லைக் யங்கர் ஏஜ் குரூப்ஸுக்கெல்லாம் வேக்சினேஷன்ஸ் இன்னும் தரல. இது இன்னும் சொதப்புறதா இல்ல எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறாங்க? ஐம் நாட் ஷோர் வாட்ஸ் கோயிங் ஆன்.
நேயர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பரிமாற்றம். கொரோனா வைரஸும் நாமும், லாக்டவுனும் நாமும் என்ற தலைப்பில் நாம் விவாதித்துக் கொண்டுள்ளோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டிருப்பவர்கள் பேர்த் நகரிலிருந்து ஸ்ரீராம், டவுன்ஸ்வில் நகரிலிருந்து டாக்டர் சிவஞானம், மெல்பர்ன் நகரிலிருந்து சாந்தி, சிட்னி நகரிலிருந்து மீனாட்சி ஆகியோர்.
அது வந்து வேக்சினோட எண்ணிக்கை எவ்வளவு எண்ணிக்கை உள்ள வந்திருக்குங்கிறத பொறுத்துதான் அவங்க வந்து மக்கள் தொகையை கணக்கிட்டு அதுக்கேத்த மாதிரிதான் அவங்க இந்த வயசுக்கு மேல இருக்கவங்க போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இன்சென்டிவ்ஸ் கொடுத்தா மேபி வேக்சின் போட்டுக்கிறவங்களோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகரிக்கலாம், அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது சரியான ஒரு ஒரு அப்ரோச்சா அப்படின்னு சொல்லி என்னால சொல்ல முடியல.
ஏன்னா இல்லாம எங்க செலவு கொடுக்கறது அப்படின்னு இருக்குல்ல.
போடுறதுக்கும் காசு கொடுக்கணும், செலவு கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்ல. எத்தனையோ இதுகள் செய்ய வேண்டியதுல இருக்குது. இந்த மாதிரில நாங்க தடுப்பூசி என்று யோசிக்க வைக்கல. மற்ற நோய்களுக்கும் நாங்க தடுப்பூசி எடுத்துக்கொண்ட நாங்கள் வைரஸ் தொட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த தடுப்பூசி எல்லாருக்கும் பாதுகாப்பிற்கும் நாட்டிற்கு பாதுகாப்பிற்கும். இப்ப இதுக்கு சலுகை வழங்க வேண்டுமென்றதோ அல்லது எடுக்காமல் விடுவதோ நல்லதல்ல.
நாங்கள் கிதியா இதை செய்யறதுக்கு ஒரே வழி, ரெண்டு வேக்சினையும் இருக்கிற எல்லா வேக்சினையும் மக்களுக்கு கொடுத்து அவை ஏதாவது ஒன்று போட்டுக்கொள்றக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தணும். அதுதான் மிக முக்கியமானது. இப்ப வேக்சினை போட மாட்டோமா என்று சொல்ற ஆக்களை விட தங்களுக்கு சாய்ஸ் இல்லைன்னு சொல்றாங்கல்ல மிக அதிகமா
இல்ல. இப்ப சாய்ஸ் இப்ப நான் போட மாட்டேன்னு சொல்றவனுக்கு நம்ம அவனே நீ போடாட்டி இங்க அங்க போக முடியாது, ஓவர்சீஸ் டிராவல் பண்ண முடியாது, அல்ல இன்னொரு மாநிலத்துக்கு அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னு சொன்னானா கொஞ்சம் முன்ன யோசிக்கிறவங்க கூட போடுவாங்க அப்படி இல்லையா?
என்னோட ஒபினியன்ல இன்சென்டிவ்க்கு பதிலா கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வேக்சினேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்க லாக்டவுன் லிஃப்ட் பண்ணுவோம் இல்ல டிராவல் எல்லாம் திருப்பி பண்ண முடியும்னு ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி மோர் பீப்புள் வேக்சினேஷன் போடுவாங்க.
ஆனா வந்து அதுக்காக வேக்சினேஷன் போட்டவங்க வந்து டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸும் கொண்டு வர முடியாது. ஏன்னா என்னதான் வேக்சினேஷன் போட்டிருந்தாலும் தே குட் பி கேரியர்ஸ், அவங்க வந்து அந்த கிருமியை வந்து கடத்தி அடுத்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க மீனாட்சி சொன்ன மாதிரி
ஐரோப்பாவில் வந்து இப்ப பிரிட்டன் அது மாதிரியான நாடுகளில் ஒரு வேக்சினேஷன் பாஸ்போர்ட் மாதிரி அந்த ஒரு சர்டிபிகேட் இருந்தா தான் நீ டிராவல் பண்ண முடியும் போகலாம் அப்படின்னு இருக்கிறதா சொல்றாங்களே இல்லையா?
கண்டிப்பாங்க, அது அது வந்து பிற்காலத்துல கண்டிப்பா வரும். ஏன்னா வந்து அவங்க நாட்டு எல்லைகளை பாதுகாத்துக்கிறதுக்காக அந்த மாதிரி அந்த வேக்சினேஷன் போட்ட சர்டிபிகேட் இருந்தாதான் விடுவோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வரும். ஆனா வந்து அது முழுவதுமாக ஒரு மக்கள் தொகையில அட்லீஸ்ட் ஒரு 80-90% மக்களுக்கு அந்த வேக்சினேஷன் போட்டதுக்கு அப்புறம் வேணா அந்த மாதிரி கொண்டு வரலாம். அது வரைக்கும் வந்து வேக்சினேஷன் போட்டா வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் போட முடியாது. அந்த அந்த விதிகள் போட்டா வந்து நோய் பரவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நான்
நினைக்கிறேன். போடுறதான முக்கியமன்றி இல்ல, அப்படி எல்லாரும் வலிக்கிட்டோம் வேண்டாம், அவையே கடத்தி கொண்டு போகலாம் நோய் கிருமியல. முக்கியமாக நாங்கள்
என்ன காரணம் நினைக்கிறீங்க?
என்ன பொறுத்தவரை நான் இங்க பார்த்தது வந்து பொய்மையின் பிடியில மக்கள் சிக்கி போயிருக்கிறார்கள், அதான் உண்மை. உலகம் முழுக்க இப்ப பொய்மைக்குள்ள பிடிபட்டு போய் கிடக்குது. உண்மையை விட பொய்மை தானே ஆளுது. பொய் பிரச்சாரம்
சோசியல் மீடியா இந்த இன்டர்நெட் இதெல்லாம் வந்து எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை பரப்புதோ அதே அளவுக்கு வதந்திகளையும் நிறைய பரப்பிடுது. அதனால எது உண்மைங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
மக்கள் என்ன குழம்பப்படுது இந்த சோசியல் மீடியாவால்.
எப்படி சொல்றீங்க?
நல்லதுகளும் நடக்குது, அதே நேரம் அதையில கன்ஃபியூஸ் பண்ற விதங்கள்லயும் ஒவ்வொரு சம்பவங்கள் நடக்கல. மக்களுக்கு அதை எதை தீர்மானிக்கிறேன்னு தெரியாமல் குழம்பி கொண்டு
இருக்கேன். இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நார்மலா இப்போ வேக்சின்ஸ் டெவலப் பண்றதுக்கும் டெஸ்ட் பண்றதுக்கும் இந்த கோவிட் வேக்சின்க்கு எடுத்ததோட இன்னும் நிறைய நாள் எடுக்கணும். நிறைய பேர் சோசியல் மீடியால இன்டர்நெட்ல எல்லாம் சொல்லி நானே கேட்டிருக்கேன். இப்போ இருக்க வேக்சின் அவசரமா கண்டுபிடிச்சிருக்காங்களா, சில பேர் சைடு எஃபெக்ட்ஸும் ரிப்போர்ட் பண்றாங்களேன்னு நிறைய பேர் தயங்குறாங்கன்னு எனக்கு தோணுது.
கடந்த ஆண்டு ஏப்ரல்ல தொடங்கினது, இப்போ ஒரு ஆண்டு தாண்டி வெற்றி நடை போடுறோம் லாக்டவுன்லையும் கொரோனா வைரஸ்லையும். எப்படா முடிப்பீங்க, எப்படா நாங்க வெளியில கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது அவங்களுக்கு.
நிச்சயமாக நான் 20 மாசத்துக்கு பிறகு லாஸ்ட் வீக் விமானத்துல டவுன்ஸ்ல இருந்து பிரிஸ்பேனுக்கு போக சான்ஸ் கிடைச்சது, அது ஒரு பெரிய அனுபவமா இருக்கு.
ஆனா இப்ப ஆஸ்திரேலியாக்குள்ளவே நம்ம போறதை விட இப்ப இந்தியாவுக்கு போற இந்தியாவுக்கோ இல்ல பிற நாடுகளுக்கோ போற ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாயிருக்கு. இப்ப நானே இந்தியா போய் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆச்சு. ஆனா வந்து இதுக்காக வந்து நம்ம இந்தியாவுக்கு எல்லாம் போகணுமா அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நிலைமை இதை விட ரொம்ப மோசமா இருக்கு. அங்க இருக்கவங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் போன் பண்ணி கேட்டா அவங்க வந்து சொல்றாங்க இங்க வந்து முதல்ல எல்லாம் வந்து எங்கேயோ யாருக்கோ கொரோனா இருந்ததுங்கிற மாதிரி இருந்து இப்ப பார்த்தா பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கே கொரோனா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பரவிருச்சு நம்ம ஊர்ல. அதனால இந்த நேரத்துல நம்ம வந்து border restrictions, international travel restrictions இருக்கிறது வந்து சரின்னா நான் நினைக்கிறேன்.
அதான் தமிழர்களாலே அந்த ஒரு community feeling, நம்ம ஃபேமிலின்னு ரொம்ப அந்த ஒத்துமை இருக்குது. அதனால இப்போ நம்ம ஃபேமிலியை பார்க்க முடியல, இந்தியாவுக்கு போக முடியல. ஏன் இங்க இருக்க ஃபேமிலி எங்க அக்கா அண்ணா அண்ணி எல்லாரையும் பார்க்க முடியலனாலே ரொம்ப கஷ்டம் தான். ஆனா இது எதுக்கு பண்றோம், இந்த சேஃப்டி கோஸ்டம் பண்றோம்னு நினைச்சு நீங்க சொன்ன மாதிரி கட்டுப்படுத்திக்க தான் வேணும்.
எல்லாம் நிறைய பேர் லாக்டவுனில் இருப்பீங்க, அல்லது வந்து நம்ம ஸ்ரீராம் மாதிரி இப்போ மேற்கு ஆஸ்திரேலியா குயின்ஸ்லாண்ட் அங்கெல்லாம் பெரிய லாக்டவுன்லாம் கிடையாது. அந்த பின்னணியில் இப்போ லாக்டவுனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு ஒளிக்கீட்டு அல்லது அது மாதிரி என்ன சொல்லுவீங்க சாந்தி?
மாநிலங்களிலிருந்து மாநிலத்துக்கு போவதை முக்கியமாக கட்டுப்படுத்த வேண்டும். அதே நேரம் வெளிநாடுகள் பயணங்களை ரத்து செய்வது மிகவும் நன்று. ஆஸ்திரேலியா ஒரு தனிப்பட்ட நாடு, தனிப்பட்ட ஐலண்ட். ஏற்கனவே நாங்கள் கட்டுப்பாடாக இருந்திருந்தால் கொரோனா வைரஸே வந்திருக்காது.
சரி ஸ்ரீராம்,
லாக்டவுன் டைம் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலா ஒரு கோல்டன் டைம் சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இத்தனை வருஷமா நம்ம வந்து வேலை பணம் இது பின்னாடி ரொம்ப ஓடிட்டு இருந்தோம். இப்ப நம்மளுக்கு ஒரு பிரேக் கொடுத்துருக்காங்க. நேச்சுரலா அமைஞ்சதோ இல்ல ஆர்டிபிஷியலா அமைஞ்சதோ, ஆனா இது ஒன்றும் நம்மளுக்கு ஒரு பிரேக். இது வந்து நம்ம குடும்பத்தோடவும் எல்லாத்தோடவும் ஓரளவுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைமா எடுத்துக்கிட்டு நம்ம ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இதை வந்து கொஞ்சம் பில்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து மேபி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வில் கோ பேக் டு அவர் பிஸி லைஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க.
டாக்டர் சிவஞானம்,
மனித உலம் வரலாற்றுல யுத்தத்தாலையும் நோய்களாலையும் ஏராளமா அழிவிட்டு இருக்குது. மில்லியன் அண்ட் மில்லியன் அண்ட் மில்லியன் பீப்புள் இப்ப நாங்கள் அப்படி ஒரு கட்டத்துல இருக்கிறோம். அதை தவிர்க்கிறதுக்காக இதுவும் கடந்து போவோம் என்று சொல்லி நாங்கள் எல்லாருமா ஒற்றுமையா கடைப்பிடிச்சு முன்னேறணும் என்றுதான் இந்த விருப்பம்.
மீனாட்சி,
நம்ம வீட்டுல லாக்டவுன்ல தனியா இருக்கோம், நம்ம தனியா இருக்க மாதிரி தான் எல்லாரும் தனியா இருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட, நம்ம ஃபேமிலி கூட, இந்தியால இருக்க நம்ம ஃபேமிலி கூட, மொத்த நாடுகள்ல இருக்க நம்ம ஃபேமிலி கூட எல்லாம் நம்ம கான்டாக்ட்ல வச்சுன்னு, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கான்ஸ்டன்டா செக்அப் பண்ணினு, எல்லாரும் we will all get through this in a one hour இத விட்டு வெளிய வரணும்னு நான் நினைக்கிறேன்.
மிக்க நன்றி ஸ்ரீராம், டாக்டர் சிவஞானம், சாந்தி, மீனாட்சி, உங்க நாலு பேருக்கும் மிக்க நன்றி.
மிக்க நன்றி.
மிக்க நன்றி சார்.
நன்றி.
சந்தனைக்கு நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.